இது கிருபை ஆலயத்தின் 14வது ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனை. நாம் கண்களாலே காணாவிட்டாலும் நம் மத்தியிலே ஆவியாய் அதிர்ச்சனமான தேவனாய் சபை நாயகராய் சபை இரட்சகராய் நம்மத்தில் எழுந்தடியிருக்கிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் எல்லோரும் கரைகளை
தட்டினார்.
இந்த சபையின் குடைகளை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த 14 ஆண்டுகள் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரம். சோ இன்றைக்கு டபத்தியில தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு பகுத்து பகுத்து போதிக்கவும் சுவிட்சர்லாந்திலிருந்து ஒய்கோ சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் லாவின் நிக்கல்சன் அவர்கள் டபத்தியில வந்திருக்கிறார். நான் இந்த அனுபவசரி ஆராதனைக்கு அவரை சந்தித்த போது அழைப்பு கொடுத்த போது எந்தவிதமான ஒரு மாற்று வார்த்தையும் தெரிவிக்காமல் இந்த அழைப்பை அன்போடு ஏற்று தேவ சித்தத்தின்படி டப்பத்தில் வந்திருக்கிற அருமான போதரை நாம் எல்லோரும் கரைகளை தட்டி நாம் வரவேற்போம். அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். இந்த ஐரோப்பாவிலே ஒரு மிக மூத்த ஒரு ஊழியர் என்பதை நான் மறந்தால் அறிந்திருக்கிறேன். தேவருக்கு முன்பாக சபைக்கு ஏற்ற காலத்துக்கு ஏற்ற சத்தியங்களை போதிக்கிற கிருபை பெற்றிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் நம் மத்தியில் வந்து இந்த அனுவசரி ஆராதனையிலே நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். அவர் ஊழியத்தில் மிகவும் பிஸியானவர். சுவிட்சர்லாந்தில் பல சபைகளை மெயின்டைன் பண்றார். பல போதகர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நம்முடைய அழைப்பை கேட்டு இந்த ஆராதனைக்கு வந்து தேவ ஊழியத்தை செய்ய வந்திருக்கிற அறிவார் போதகரை வீடு பொறுத்த வேண்டாம். கரைகளை தட்டி அவரை உற்சாகப்படுவார்.
Thank you, Pastor Sebastian. நர்மியான வரவேற்பு எனக்கு கொடுத்து ஆண்டவருடைய பணியை செய்ய உங்கள் சபையை திறந்து கொடுத்ததுக்காக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது இந்த அருமையான சபையில் தேவன் இருக்கிறதை நான் இந்த இடத்துல உணர்கிறேன். தேவனை நீங்கள் அருமையாக ஆராதனை செய்தீர்கள். அருமையாக வாலிபர்கள் அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நீங்க துதிச்சது தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். தேவன் இங்கே இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால இந்த 14வது ஆண்டு ஆனிவர்சரி இதில் நீங்கள் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்ததுக்கு முதலாவது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பாஸ்டர் தேங்க்யூ. பாஸ்டர் அவங்களே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்திக்கும் போதே அவங்களோட எனக்கு கதைக்கும் போதே அவங்களுடைய அமைதி ரொம்ப பிடிச்சது. அமைதியான ஒரு நல்ல மூத்த ஒரு தேவதாசர். உங்களுக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு அவரை தலைவராக கொடுத்திருப்பது உண்மையாக உங்கள் சபைக்கு தகுந்த ஒரு பெயர், சர்ச் ஆஃப் கிரேஸ். அந்த மாதிரி அவங்க ஒரு கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் அவரோட கூட ஒத்துழைத்து இந்த ஊழியத்தை செய்வது நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம். அதனால உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படியாக உங்கள் சபை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாஸ்டருடைய பெயரை அநேக ஆண்டுகள் முன்பாக நான் கேள்விப்பட்டு சந்திக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய நேரத்தில் எங்களை ஆண்டவர் சந்திக்க வைத்தார். அதனால இந்த அருமையான இடத்துல நான் வந்து கர்த்தருடைய அருமையான வந்து வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு சிலாக்கியம் என்று நான் கருதுகிறேன். இங்கே 14 ஆண்டுகள் என்று நீங்கள் இதை கொண்டாடும் போது ஒரு விசேஷித்த நாள். அப்ப நான் யோசிச்சேன், 14 என்றால் என்ன அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போத திடீர் என்று எனக்கு ஞாபகம் ஆண்டவர் போட்டார், 14 ரெண்டாக பிரித்தால் 7. அப்போ 2 × 7 சேர்த்தாதான் 14. அப்படி என்றால் 7 என்றால் பரிபூர்ணம், கிருபையில பரிபூர்ணம், அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் பரிபூர்ணம், தேவனுடைய அழைப்பில் பரிபூர்ணம். அப்படி என்றால் இந்த 2 வருடங்கள் பரிபூர்ணத்தை 2 முறை சேர்த்தால் 14. எனக்கு திடீர் ஒன்று வசனம் ஒன்று ஞாபகம் வந்தது, அதை உங்களுக்கு வைத்து நான் கொஞ்சம் ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன், வசனத்தை போதிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் 2:9 வாசித்து விட்டு சில வார்த்தைகளை மத்தியில் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். எடுத்து உங்க வாசிங்க, 2 ராஜாக்கள் 2:9.
அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசா எலியாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான்.
ஆமென், ஆமென், ஆமென். எலியா பரலோகத்துக்கு போகும் முன்பாக அவரோடு கூட ஊழியம் செய்த, அவருக்கு உதவியா இருந்த அடுத்த ஊழியக்காரன் எலிசா, அவன் விளங்கிக் கொண்டான் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை பரலோகம் கொண்டு போக போறார் என்று சொல்லி. அப்பொழுது கடைசியா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போகணும்னு எலிசா எலியா விரும்பின போது கேட்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீர்கள் அப்படியா? ஆனால் அந்த எலிசாவுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு வாஞ்சை பாருங்க. எலியா 7 அற்புதங்களை செய்தான், ஆனா அவனுக்கு தெரியாது கர்த்தர் எலிசாவை எப்படி பயன்படுத்த போகிறார் என்று. ஆனால் தேவனாலே தேவன் அவனை எலியாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படி 3 காரியங்களை சொல்லியிருந்தார். 3 ஆட்களை போய் அபிஷேகம் என்று சொன்னாலும் அவன் ஒருவரை தான் அபிஷேகம் பண்ணி விட்டு போனான், அது எலிசா. அதனால எலிசாவுக்கு ஒரு ராஜாவை அவன் 2 ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ண கொடுக்க போறான், பெரிய ஊழியங்களை செய்ய போகிறான் என்பதற்கு எலிசாவுக்கு தெரியும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னை விட்டு கடந்து போனால் எனக்கு அது ஊழியம் செய்ய முடியாது என்பதற்கு எனக்கு இரட்டிப்பான பலன் வேண்டும் என்று சொல்லி, அவன் உம்மகிடத்தில் இருக்கிற பலத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். நான் நினைக்கிறேன் உங்கள் உள்ளத்தில், விசேஷமா பாஸ்டர் உள்ளத்தில், மற்ற உங்கள் எல்லார் உள்ளத்தில் இந்த அடுத்த 7 ஆண்டுகள் கடந்து போக கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு இரட்டிப்பான வல்லமை வேண்டும். ஏனென்றால் வருகிற நாட்கள் அறுவடை மிகுதியாக வரப்போகிறது. இந்த ஜெர்மன் தேசத்திலே ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை என் ஆவிலே நான் உணர்கிறேன். ஆகினாலே கர்த்தர் இந்த சபைக்கு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகினால் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருந்து எல்லாரும் இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்கள் தலைவருக்கும் இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் கிடைக்க ஆண்டவரே ஒரு நிமிஷம் கண்ணு மூடி எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் இன்னும் 7 வருடங்கள் கடந்து போக எங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும், இரட்டிப்பான கிருபை வேண்டும், இரட்டிப்பான ஆவின் வரங்கள் வேண்டும், இரட்டிப்பான ஆத்மாக்கள் வேண்டும், இரட்டிப்பான சபை வேண்டும் என்று விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்படியே ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, அருமையான சபைக்காக தோத்திருக்கிறேன். அருமையான பாஸ்டர் செபாஸ்டியன் அவர்களையும் கிருபையின் சபையும் இந்த இடத்திலே நீ ஸ்தாபித்து 14 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கத்தக்கதாக உம்முடைய தாசனாகி அடியான் தாழ்மையோடு உம்முடைய பாதத்திலே வேண்டிக் கொள்கிறேன், மன்றாடுகிறேன். சுவாமி, இந்த சபைக்கு அன்ற அடுத்த 7 ஆண்டுகள் கடந்து போக ஒரு புதிய வல்லமை இந்த சபைக்குள்ளே கடந்து வரட்டும், ஒரு புதிய அபிஷேகம் கடந்து வருவதும் இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அபிஷேகம், மேல் வீட்டிலே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த சபை மேல இறங்கி வர முடியாது. நான் செபிக்கிறேன் ஆவியானவரே, இங்க வந்து இவர்கள் இரட்டிப்பாக அபிஷேகம் பண்ணி ஆவினாலே நிரப்ப முடியாது. செபிக்கிறேன் ஆசீர்வத். அடுத்த முறை ஒருவேளை அடியானை கொண்டு வந்தால் இந்த இடத்துல பெரிய அறுவடை நான் கண்டு அவர்களோடு கழிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீ செய்வீர் என்பதற்கு சந்தேகம் இல்லை, நீ செய்வதற்கு தடை இல்லை, நீ செய்ய போகிறீர். உம்மை ஆண்டவர் ஒருவரை தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது, ஏசாயா 45 என்று நினைக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து விட்டு நான் ஜபத்தை முடித்து விட்டு பிரசனந்து கடந்து போகிறேன். 45 ஏசியா, அதன் கூட உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தமா கொடுக்க விரும்புகிறார். அந்த வசனத்தை வைத்து விட்டு நான் கடந்து போ. 2 வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன். இந்த சபைக்கு முன்னாலே கர்த்தர் முன்னே போய் கோணலானவைகளை உடைத்து, தடைகளை உடைத்து, ஆண்டவரோட சபையை கட்டி உங்களை கம்பீரமாய் ஆசீர்வதிப்பார். அவரே உங்களுக்கு முன்னால போக போகிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. விசுவாசித்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க போறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிரேஸ் சபையை நீர் ஆசீர்வதி பல முறை பல மடங்கு ஆசீர்வதிக்க நீர் தீர்மானித்தபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காரத்துக்கு முன்னாலே பின்னாலே திரும்பி முன்னாலே திரும்பி 2-3 பேர் கரங்களை குலுக்குங்க பார்ப்போம். கரங்களை குலுக்கி ஒரு ஸ்மைல் பண்ணி வாழ்த்துக்கள் கொடுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் அல்லாஹ். தம்பிதாசன் Amen. கரங்களை குலுக்கிட்டு உட்காரலாம். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் பாஸ்டரோடு கூட இந்த பில்டிங்கை பார்வையிட வந்தபோது உண்மையாகவே நான் கண்டு கழித்தேன். ஒரு அழகான கட்டிடத்தை உங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த விசேஷித்த ஒரு கூட்டத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அதனால நான் நேற்று நீ காலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பாஸ்வேர்டை கூட நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த பில்டிங் உங்களுக்குள்ள வாஞ்சிருக்குது எனக்கு தெரியும். அதனால அந்த ஆவியில் ஏவப்பட்டு மீண்டுமாக அதை உறுதிப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த பில்டிங் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அழகான ஒரு இடம் இருக்க போகிறது. நீங்கள் சந்தோஷமா இதுல வந்து பெரிய மகிழ்ச்சியோட அந்த சபையில வந்து கொண்டாட போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். என்ன பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிற ஐயா அவர்கள் சொன்னாங்க, பாஸ்டர் நான் சுவிஸ்லே ஊழியம் செய்கிறேன் என்று. நாம் பிறந்தது இந்தியா பெங்களூர் என்று சொல்லப்படுகிற பட்டணத்தில் வெளியே பிறந்தவன். ஆனால் நாங்கள் இருக்கிற இடம் தமிழ். அங்கே என்னுடைய தகப்பனார் ஒரு ஊழியக்காரராய் இருந்தார். 50 ஆண்டுகள் ஊழியம் செய்தார் பாஸ்டராக. எங்கள் வீட்டிலே நாங்கள் 8 பிள்ளைகள், 3 ஆண்கள், 5 பெண்கள். நான் 5வது பிள்ளை. எனக்கு அண்ணன் ஒருவர், 3 அக்கா, 2 தங்கச்சி, 1 தம்பி. அண்ணன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து விட்டார். அதனால் இப்ப நாங்கள் 5 பெண்களும் 2 ஆண்களும் உயிரோடு இருந்து திருமணமாகி எங்களுக்கு எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. நான் சுவிஸுக்கு வர வேண்டிய காரணம், இந்தியாவிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இந்தியாவிலே நான் 5வது பிள்ளையா இருந்தாலும் எங்க தகப்பனார் எங்களை எல்லாரும் நல்ல ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தத்தக்கதாக படிக்க வைத்தார். அவர் சொன்னார், எனக்கு சொத்து கிடையாது, பணம் கிடையாது, நான் ஊழியக்காரன், அதனால உங்களை என்னால் முடிஞ்சவர்கள் படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனால கர்த்தருடைய கிருபையில நான் நல்லா படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். யூனிவர்சிட்டி போய் அதுக்கு பின்னால் அமெரிக்காவில் பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டவர் வழி திறந்தார். சோ 4 ஆண்டுகள் அமெரிக்காவில் பைபிள் ஸ்கூல் படித்து விட்டு நான் இந்தியாவுக்கு திரும்பினேன். எனக்கு 30 வயது ஆகும்போது கல்யாணம் பண்ணணும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்திய முறைப்படி பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சுவிஸ்லிருந்து எங்க அப்பாவுக்கு தெரிந்த ஒரு பெண் பிள்ளை அவருடைய நண்பரோட சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு 2 மாதம் ஊழியர் செய்ய வந்திருந்தார்கள். அப்போது எங்க வீட்டிலையும் தங்கியிருந்தார்கள், மற்ற வீடுகளிலும் தங்கியிருந்தார்கள். எங்க வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த பிள்ளையை நீ உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளையை நீர் கொடுக்குறதா, நீர் அந்த பிள்ளையோட பேச வேண்டும், நான் போய் ஒரு வெள்ளக்காரி நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா நான் அமெரிக்காவில் இருந்த 4 வருஷத்துல எனக்கு தெரியும் பெண்களோட அங்கே வெளிநாட்டில் வெள்ள மக்கள் எப்படி பழகிறார் என்று. அதனால நீர் பேசி தான் எனக்கு சரிப்படுத்த வேண்டும் சொல்லும் போது ஆண்டவர் அவங்களோட கூட பேசி அவங்களுக்கு நான் இது ஒரு பெரிய கதை சுருக்கமா சொல்லுகிறேன். நாங்கள் 2 பேருமாக எங்க பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தின்படி நாங்கள் திருமணம் பண்ணி இந்தியாவில் 3 வருஷம் ஊழியம் செய்தேன். இந்தியாவில் நான் ஊழிய செய்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வருடமும் நான் ஐரோப்பாவுக்கு வந்து ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், பெல்ஜியம் இப்படிப்பட்ட தேசங்களிலே நான் ஊழிய செய்வேன், அமெரிக்காவில் ஊழியம் செய்வேன். அப்ப ஊழியத்துக்கு வந்திருந்தேன் 3 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு. அப்போது ஆண்டவர் ஒரு முறை நான் பாசல்ல, அங்கதான் என்னுடைய மாமியார் வீடு, அப்ப மனைவியுடைய வீடு அங்கதான். அப்ப நான் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், இங்கே இருந்து இந்தியா போகாமல் நீ என்னுடைய சபையை கட்டு. அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முதலாவது நான் ஆரம்பித்தது ஒரு சுவிஸ் சபை. ஆங்கிலமும் என் மனைவி டோச் பேசுகிறபடியால், சுவிஸ்காரியா இருக்கிறபடியால் நான் ஆங்கில சபையை ஆரம்பித்தேன். ஆங்கில சபை ஆரம்பிக்கும் போது அதில் சில சுவிஸ் மக்கள் வர ஆரம்பித்தார்கள், வந்து ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். ரட்சிக்கப்படப்பட சபை வளர ஆரம்பித்ததுனால ஆங்கிலமும் டோச் ரெண்டுமாக வைத்து ஆரம்பித்தோம். அது கழிந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பின்னாலே தமிழ் மக்கள் அதிகமாக வர 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 அவங்க மத்தியில் சுவிசேஷன் செய்த ஒரு சின்ன ஒரு 4 பேர் வைத்து தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அது பல மடங்கு இப்போ வளர்ந்து விட்டது ஆண்டோட கிருபையில். ஆண்டோட கிருபையின் மூலமா அநேக பேர் உருவ பாஸ்டர்ஸ்களாகி வெளிநாடுகளில் ஊழியம் செய்கிறார்கள். இங்கே இங்கிலாந்திலையும் சுவிஸ்லையும் கனடாவிலுமாக என் மூலமாக வளர்ந்தவர்கள் அநேக பேர் இலங்கையில் கூட பாஸ்டர்களாக இருக்கிறார்கள். அதனால ஆண்டோட கிருபை, இப்பொழுது ஆண்டுடைய கிருபிலே நான் ஒரு சுவிஸ் சபை வைத்திருக்கிறேன். அல்ல, 7 இடத்துல தமிழ் சபை வைத்திருக்கிறோம் சுவிஸ்குள்ளே. அதனால அந்த ஊழியத்தில் இருக்கிறேன். பாஸ்டர் நான் அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற பாஸ்டர் மூலமாய் போன வருஷம் நாங்கள் செய்த ஒரு ஊழியத்திலே நேரடியாக முகமுகமாய் கதைக்க ஆண்டவர் வழித்திறந்து இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு என் காலையில் என் மனைவி தான் சுவிஸ் சபையில் பேசினாள். அவங்களும் ஒரு பாஸ்டராக இருக்கிறார்கள். சுவிஸ் சபையில் கூட எனக்கு இன்னும் 2 பாஸ்டர்கள் உண்டு, அவங்க குடும்பமாக. அவங்களும் நல்லா பிரசவம் பண்ணுவாங்க, நான் இல்லாத நேரத்தில் அவள் பிரசவம் பண்ணுவாங்க. அதனால இப்படி தமிழ் சபைகளுக்கு நான் கூட போவது கிடையாது, ஏன்னா எனக்கு போதுமான ஊழியம் ஐயா சொன்னது போல. ஆனால் ஏதோ ஆவியானவர் இந்த தேவதாசனோட நான் கலந்து அவர் என்னை அழைக்கும் போதே என் மனசில் ஆவிலே நான் போக வேண்டும் என்ற ஒரு ஆண்டவர் கனெக்ஷன் கொடுத்தார். உடனே ஆம் என்று சொன்னேன். அப்படி அதற்காக எனக்கு தெரியுது சில நேரத்தில் ஆண்டவர் யாரோட என்னை இணைக்கிறார் என்று. நான் ஒரு ஒன்றுமில்லை, ஆனாலும் நம்ம யாரோட இணைகிறோமோ அது ரொம்ப முக்கியம். அதனால ஒரு நல்ல தேவனும் மனிதர்களோடு நாம் இணைந்து ஊழியம் செய்யும் போது நமக்கு அந்த சேம் ஸ்பிரிட் இருக்கிறபடியால் அது நல்ல வேலை செய்யும், அன்பில் நிறைந்திருக்கலாம், நீடிய காலம் ஆண்டவர் வரவரையிலும் ஊழியத்திலே நிலைத்திருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒருத்தருக்கு உதவி செய்வது, அவர் எனக்கு உதவி செய்யலாம், நான் அவருக்கு உதவி செய்யலாம், ஆவிக்குரிய ஆலோசனைகள், ஜபம், ஊழியங்கள், அப்படியாக சில காரியங்களை நாம் செய்யலாம். அதுக்குதான் கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சில பேர் என்னை, நான் டெலிவிஷனிலும் இருக்கிறேன், டெய்லி ஆண்டோட கிருபிலே ஹோலி காட்ல என்எல்எம் ஊழியங்களை ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் என்னை அந்த இடத்துல அவங்களோட கனெக்ட் பண்ணினார். அதனால ஹோலி காட் உதயகுமார் அவர்களோட, அப்புறம் என்எல்எம் பாஸ்டர் தேவசீலன் அவங்களோட கூட சேர்ந்து நான் தொடர்ந்து ஊழியம் செய்கிறேன். சில நேரத்தில் பாரிஸ்லையும் 2 ஊழியங்களிலும் போய் கலந்து கொண்டு அவங்களுக்கு பிரசவம் செய்து ஆசிரித்து வருகிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இப்ப கல்யாணமாகி 32 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு, 2 பையன்கள், ஒரு 28 வயது மகனும், 26 வயது மகனும், 23 வயது பெண் பிள்ளையும் உண்டு. அவர் 3 பேரும் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறார்கள். ஒரு மகன் பயல் காலேஜில் அவர் முதல்ல வேலை செய்துட்டு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு தியோலஜி யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் சுவிஸ்ல. மகள் அமெரிக்காவில் ஒரு 6 மாதம் பயல் ஸ்கூல் போயிருக்கிறார். இப்படியாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை சுவிட்சர்லாந்து தேசத்தை கர்த்தர் இப்படி அதில் தொட வேண்டும். வெறும் தமிழர்கள் மாத்திரமல்ல சுவிஸ் மக்களையும். அதுக்காக நான் ரொம்ப எழுப்புதலுக்காக பின்வாங்கி போன ஐரோப்பாவை கர்த்தர் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு பாரம் எனக்கு. ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர்கள் நமக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த தமிழ் வேதாகமம் ஜெர்மனாலே தமிழில மொழியை பெயர்க்கப்பட்டு சுவிட்சர்லாந்துலேருந்து தான் அதுக்கு காசு கொடுத்து இந்தியாவிலே அதை பிரிண்ட் பண்ணினார்கள். அதனால ஜெர்மனியும் சுவிட்சர்லாண்டும் நாம் இவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக இருக்க, நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். இந்த தேசத்துக்கு நீங்கள் திரும்பி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த ஜெர்மன் மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினபடியால் தான் நான் என்னுடைய அபிப்பிராயம் நம்மை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனால ஏன் வைத்தார் என்றால் அவர்களுக்கு நம்மை பார்த்து பொறாமை வர, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவங்க பொறாமப்பட போறாங்க. நீங்க உயர்ந்து போகும்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில நீ இந்த ஆசீர்வாத காரணம் என்ன அவங்க கேட்க போறாங்க. அப்ப நீங்க ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், சொல்ல போகிறீர்கள். ஆமென். கூட வர்ஷிப் பண்ணீங்க, நல்லா பண்றீங்க தம்பிங்க, தேவ பிள்ளைங்க அழகா மியூசிக் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேவ பிரசன்ன நீங்க நடத்தும் போது நான் உணர்ந்தேன். அதனால அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழகாக பிள்ளைகள் அநேக அபிநயங்கள் செய்து அநேக அழகாக பிள்ளைகள் செய்தார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த கூட்டத்தில் இருந்து கலந்து கொண்டது. ஏனென்றால் சில நேரத்தில் ஒரு காலத்தில் நான் வளரும் போது சபையில எதையுமே விடமாட்டார்கள். நான் வளர்ந்த சபையெல்லாம் பிள்ளைகளுக்கு அபிநயம் கொடுக்க முடியாது, பாட்டு கொடுக்க முடியாது, டான்ஸ் ஆட விட மாட்டாங்க, அநேக காரியங்கள் மாடர்ன், அதெல்லாம் தவறு தவறு என்று சொல்லி ஒரு விதத்துல பிள்ளைகளுக்கு வருங்காலத்தை அவர்கள் அதை எப்படியோ தெரியாத ஒரு நிலைமையில அப்படியாக அதை நிறுத்தி விட்டார்கள். ஆனால் ஐரோப்பாவில் மீண்டும் ஆக தேவனுடைய தாசர்கள் வளர்ந்து நல்ல அதை அறிந்து பிள்ளைகளுக்கும் சபையில இடம் உண்டு, அதை பயன்படுத்துகிறதை நான் உண்மையாக வரவேற்கிறேன். அதனால் உங்க சபை பிள்ளைகளை இப்படி சப்போர்ட் பண்ணி உற்சாகப்படுத்தி இவர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு கரங்களை தட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் பிள்ளைகள் நீங்க இடம் கொடுக்கலன்னா உலகம் இடம் கொடுக்கும். நல்ல கவனிங்க, உங்க பிள்ளைகளை சபையிலே நல்லபடி கர்த்தருடைய வழியில நல்ல அபிநயங்களை கற்றுக் கொடுத்து அவங்களை ஸ்டேஜில் விட்டு அவங்களை கனம் பண்ணாமல் போனால் உலகம் காத்து கொண்டிருக்கிறது. உடனே அவங்களுடைய தாலந்துகளை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே பிள்ளைகள் நாம் இழந்து போய் விடுவோம். அதனால பிள்ளைகளுக்கு உள்ள நல்ல தாலந்துகளை பெற்றோர்கள் வீட்டில் கிட்டார் கற்றுக் கொடுங்க. தம்பிங்க எல்லாம் கிட்டார் கீபோர்ட் ட்ரம்ஸ் என்ன அழகா வாசிச்சீங்க, உண்மையா ரொம்ப வெரி குட் தம்பிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க சபையிலும் இப்படியாக வாலிப பிள்ளைகள் இருக்கிற அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். உங்க சபையில் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் பிள்ளைகளுக்காக. ஏன்னா இவங்க தான் வருங்காலத்தில், இப்பவே தேவ ஊழியக்காரங்க, வருங்காலத்தில் இவங்க ஆவியில இன்னும் வல்லமையாக எழும்பி இந்த சபைக்கு ரொம்ப பிரயோசனமா இருப்பாங்க. வாலிப பிள்ளைகள் அநேக பேர் இவங்களால் ஆண்டூருக்குள்ள வருவார்கள். ஏனென்றால் இப்படி அழகான வாலிப பெண்கள் பைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் சபையில் இருந்து இப்படி பாடும் போது எல்லாருக்கும் தெரியும் இந்த சபையில எல்லாருக்கும் இடம் உண்டு. ராமே சொல்லுவோமா, வெறும் என்ன போல வயதான ஆட்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தேவ சமூகம் வேண்டும். ராமே சொல்லுவோமா, அதனால் வாலிப பிள்ளை இப்படி ஆவில நிரம்பி கர்த்தரோட நெருங்கி அவள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது உலகத்திலே போகாம பிள்ளைகள் உலகத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வருவார்கள். இவர்கள் கர்த்தருக்கு நல்லபடியாக அவளுக்கு நடத்தவும் அவங்களை வழி நடத்தவும் நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து அப்படியே செய்யுங்க. ஹல்லேலூயா. சில ஒரு வசனங்கள் மூலமாய் உங்கள் மத்தியில் நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். கொலோசின் வேதத்தில் கொலோசியருக்கு வருவோம். முதலாம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து ஒரு 2-3 வசனத்தை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
அடுத்தவங்க நினைக்கிறேன் 3-2-3 பேர் வாசிக்கிறீங்களா? ஒரே அம்மாவா? 2 அம்மா வாசிங்க, மன்னிக்கணும், வாசிங்கம்மா, நல்லா வாசிக்கிறீங்க.
சகலவித நற்கிரியர்களும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்.
அடுத்த வசனம்மா,
சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்.
பவுல் ஒரு தேவ விசேஷித்த ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஒரு அப்போஸ்தலன். அவர் நிறைய சபைகளை உருவாக்கி ஆண்டவர் அவர் மூலமா சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அவர் அநேக இடங்களில் ஐரோப்பாவுக்கும் ஆசியா தேசத்திலே அந்த நாட்களில் சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டு வந்தாலும் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 9 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் பவுல் சொல்கிறார், நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்க, எப்படி ஜெபிக்கிறாராம் பவுல் நமக்காக,
இடைவிடாமல்.
யோசிச்சு பாருங்க, இடைவிடாம ஒருவர் ஜெபிக்கணும்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க? ஏன்னா நமக்கு 24 மணி நேரத்தில் நாம் என்ன பண்றோம், 7-8 மணி நேரம் நித்திரை பண்ணுகிறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், 16 அவர் போயிடுச்சு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? இன்னும் 8 மணி நேரம் இருக்கு. இந்த 8 மணி நேரத்தில் பவுலுடைய சபைகளை அவர் ஸ்தாபித்து அதை போய் ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் எப்படி அவருக்கு இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் யோசிச்சு பாரு. அப்படி ஜெபித்ததுனால தான் அவர் அநேக சபைகளை ஐரோப்பாவிலே அவர் ஆண்டவர் அவரை வைத்து பயன்படுத்தினார். ஆகினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தாங்கக்கூடியது அந்த ஜெப வாழ்க்கை. ஒரு சகோதரியையும் ஒரு குடும்பத்தையும் நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை ஜெப வாழ்க்கை என்று நான் விளங்கிக் கொண்டேன். அதனால என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஜெபம் இல்லாமல் வாழுவது ரொம்ப கடினம். டெய்லி ஜெபிக்க ஒரு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபம் என்பது ஒரு யுத்த களம் போன்றது. அந்த யுத்தத்தை நாம் ஆவிலே செய்வது சத்துருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப ஜெபம் செய்யாதபடி பிசாசு அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். ஆகினாலே அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆவில நிறைந்து ஜெபித்து அதில் பழக வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஏனென்றால் ஜெபம் வானத்தின் கதவுகளை திறக்கும். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஒரு இடத்துல பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது சிறைச்சாலையிலே போடப்பட்டிருந்த அவருடைய அவர்கள் மேலிருந்த சங்கிலிகள் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது அவர்கள் மேலிருந்த அந்த சங்கிலிகள் எல்லாம் என்ன ஆகிவிட்டதாம், உடைந்து போய்விட்டது. இரு இரவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்த அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாரும் பயந்து விட்டார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் ஜெபித்து பாடி துதிக்கிற நேரத்தில் அந்த சிறைச்சாலை அசைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு வீடு, ஜெபம் பண்ணுகிற ஒரு சபை, ஜெபம் பண்ணுகிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜெபிக்கிற வேளையில அவர்களை கட்டியிருக்கிற கட்டுகள் அவர்களை அறியாமல் தானாக்கிலே விழும். அப்படி குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் விழும், சபையில் இருக்கிற கட்டுகள் விழும். ஆகினாலே நாம் எல்லாரும் ஜெபிக்க பழக வேண்டும். ஆனால் இடைவிடாமல் ஜெபிக்கிறது எப்படி என்று நான் யோசித்து பார்க்கும் போது என்னாலே பல மணி நேரம் ஒரே இடத்துல ஜெபம், நான் அநேக மணி நேரத்தில் ஜெபிக்கிற சில நேரத்தில் காலையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் 32 ஆண்டு கல்யாணம் ஆனி ஆரம்பத்தில் செய்யாததை இப்போ கடந்த 15-20 ஆண்டுகளாக கூட செய்கிறேன். எப்படி என்றால் தினந்தோறும் காலையில் எழும்பின உடனே முதல்ல என் மனைவி நான் உட்கார்ந்து பெட்டிலேயே ஜெபிப்போம். முதல்ல எங்களுடைய வேலை அதுதான். ஆண்டவரோட மனைவியும் நானும் உட்கார்ந்து ஆண்டவரை துதிப்போம். கொஞ்ச நேரம் துதிக்கும் போது நான் வாயை திறந்து ஜெபிப்பேன், நான் ஜெபித்த பிற்பாடு அவள் ஜெபிப்பா, அவள் ஜெபித்தோட நான் ஜெபிப்பேன். ரெண்டு பேருமே உரையாடுகிற மாதிரி தேவனோட கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். அந்த நேரத்தில் சில சபை காரியங்கள் வரும், இவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், பிரச்சனைக்கு ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும். இப்படியே ஜெபிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய்விடும். காலையில் இதுதான் எங்களுக்கு வேலை. ஏன்னா நாங்கள் இதுதான் எங்களுக்கு ஊழியம். அப்ப இதோடு கூட ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் முடித்துட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வேதத்தை வாசிப்பேன். 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாசித்து அப்புறம் தான் டெலிபோன் எடுப்பேன். ஜனங்களோட கதைச்சு சில பிரச்சனைகள் இருக்கும், அவைகளுக்கு நான் உதவிச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை தினந்தோறும் நான் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறபடியால் தான் இன்றுக்கும் என்னால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடிகிறது. ஞானத்தில் என்னால் ஒளி செய்ய முடியாது. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே. தேவனுடைய ஊழியத்தை செய்ய நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால் எதையுமே செய்ய முடியாது. நாம் செய்வதெல்லாவற்றில் அநேக இடங்களிலே எதிர்ப்பு வரும்போது நமக்கு பயங்கர தோல்விகள் வரலாம். ஆகினாலே பவுலுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பார்க்கும்போது அவர் சில முக்கியமான காரியங்களுக்காக இந்த சபைக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். முதலாவது 9 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு முக்கியமான காரியத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். என்ன என்றால் ஆவிக்குரிய, அதாவது நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். முதல் பாயிண்ட் உங்களுக்கு நான் பேச வேண்டிய விரும்புகிறேன், நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். அதற்கு என்ன வேண்டும், ஜெபம் வேண்டும். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா, தேவனுடைய சித்தத்துக்கு மத்தியிலே வாழ்கிறேனா, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறேனா என்பதற்கு எனக்கு முதலாவது தேவனுடைய வெளிப்பாடுகள் அறிவு தேவை. இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய சித்தத்தின்படி வாழாமல் இருக்கிறபடியால் தான் அநேக இடத்துல தோல்வி, வேதனை, கண்ணீர், அவமானம். என்னுடைய வாழ்க்கையில கூட பயங்கரமான கண்ணீர் பாதையில நான் கடந்து போயிருக்கிறேன். வேதனையான காரியங்கள், தோல்வி அடைந்த வாழ்க்கையில் சில நேரங்களிலே அப்படியாக இருக்கும் போது எந்த இடத்திலே நான் அதை அந்த இடத்துல அந்த வேதனை ஆரம்பித்தது என்று பார்க்கும்போது எப்போ நான் கொஞ்சம் சோர்ந்து, எப்போ கொஞ்சம் ஆவியிலே குறைந்து, எப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை அதாவது நல்லபடி செய்யாமல் இருக்கும்போது எனக்குள்ளே சத்ரு மாம்சத்தின் மூலமாய் உள்ளே நுழைந்து திடீரென்று கர்த்தருடைய வழியிலிருந்து அல்லது சித்தத்தை செய்து முடிக்காத அளவுக்கு நாம் சில நேரத்தில் வழி விளைகிறதை நான் பார்க்கிறேன். அதற்கு தான் தேவனுடைய சித்தம். உதாரணமாக இந்த பட்டணத்தில் நான் இருக்கும் அதை உணர்கிறேன். இந்த பட்டணமானது ஒரு பெரிய பட்டணமாக இருக்குது, எஸ்என் இல்லையா, அப்புறம் பக்கத்தில் டூஸ்பர்க், கலோன், இங்கே நிறைய ஜனத்தொகை இருக்குன்னு பாஸ்டர் சொன்னாங்க. பெரிய ஜனம், எங்க ஜனம் இருக்குதோ அங்கதான் யாருக்கு ரொம்ப வேலை தெரியுமா, பிசாசுக்கு. அவன் என்ன பண்ணுவான், ஜனங்களை ஆண்டவருடைய வழியில் போகாம தடை பண்ணுவான். உங்களையும் என்னையும் தடை பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் நாம் நம்முடைய சித்தத்தை செய்ய வாழ வச்சிருவான். நம்முடைய சித்தத்தை வாழ வைக்கும் போது நம்ம நல்லா தான் இருக்கும் பார்க்க, ஆனா முடிவு மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் நல்ல வழிதான், ஆனா அதன் முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையானதா காணப்படும் ஆரம்பத்தில், ஆனா அது முடிவு. இன்னொன்னு, ஆரம்பத்தை காட்டிலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய முடிவு முக்கியம். ஒரு மனுஷனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை காட்டிலும் அந்த மனுஷனுடைய ஊழியத்தின் முடிவு எப்படி இருக்கிறது. ஒரு மனுஷன் நான் எப்படி பிறக்கிறோம் அது பெருசு அல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில ஓடி முடிக்கும் போது எப்படி முடிக்கிறேன். நீங்களும் நானும் சுவிஸ் அது ஜெர்மனிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்தார், ஆண்டவருடைய நோக்கம் என்ன? சுவிஸ்ல நான் இதுதான் ஜனங்களுக்கு சொல்லுவேன், நான் வந்தது வீடு கட்ட அல்ல, கார் வாங்க அல்ல, மற்ற காரியங்களுக்காக நான் வரவில்லை. நான் வந்தது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய. தேவன் இந்த தேசத்திலே ஜனங்கள் தமிழ் சபைகள் வருவ தமிழ் பிள்ளைகள் வருவதற்கு முன்பாகவே என்னை ஆண்டர் முதலே அங்கே அனுப்பி என்னை ஆயத்தப்படுத்தி தமிழ் மக்கள் வர வர அவங்களுக்கு சுவிசேஷத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் எனக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் எனக்கு தேவ சித்தம், அதுதான் என்னுடைய அழைப்பு. அப்ப என்னக்காக என் பெற்றோர்கள் ஜெபித்திருக்கலாம், மற்றவர்கள் ஜெபித்திருக்கலாம், பாஸ்டர்கள் ஜெபித்திருக்கலாம். ஆகினாலே ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வது ரொம்ப முக்கியம். மோசேயை பார்க்கும்போது அவன் பிறக்கும் போதே ஆண்டவருடைய சித்தத்துக்காக பிறந்தான். ஆனா அவன் 40 வயசு வரையில என்ன செய்யல, தேவ சித்தத்தை செய்யல. ஆனா அவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது 40 வயதுல அவன் தேவ அவன் நினைச்சான் தேவன் தன்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று. அவன் சில காரியங்களை செய்யும் போது அவன் மாம்சத்தில் செய்ய ஆரம்பித்தான், சொந்த பலத்தில் ஞானத்தில் செய்யும் போது அவன் என்ன செய்தான், ஒரு ஆளை கொலை பண்ணி விட்டான், ஒரு எகிப்தனை கொலை பண்ணினான். கொலை பண்ணினால் என்ன ஆகுது, ராஜா திறந்த உடனே அவன் ஓட வேண்டியதா போச்சு. 40 ஆண்டுகள் அவன் ஊழியமே செய்யாம போய்விட்டான், அரண்மனையை விட்டு ஓடினான், அலைந்து திரிந்தான். இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு ஆரம்பித்தாலும் கூட தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் வெறும் ஊழியம் இல்ல, நம்முடைய கல்யாணமாகி குடும்பஸ்தராக இருந்தாலும் நாம் ஊழியத்தை செய்யலாம். இந்த சபையில நான் பார்த்து நேற்று வரும்போது அநேக பிள்ளைகள் இங்கு கூடி உதவி செய்து கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த இந்த காரியங்களுக்காக அநேக பேர் வருகிறார். சில பேர் இந்த இடத்துக்காக பேசி டெலிபோன் பண்ணி இதை ஒழுங்கு பண்ணி இருக்கலாம். சில பேர் இந்த இடத்துக்கு வந்து இந்த பெரியவர்களோட கதைச்சிருக்கலாம். சில பேர் சில நேரத்தில் மைக் எடுத்து பாடுவதோ முன்னுக்கு நின்று சில நேரத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே மகிமை வந்துடுச்சு, எனக்கு ஏற்கனவே மகிமை வந்துச்சு உங்களுக்கு முன்னால் நிக்கிறதுனால. என்னை காட்டிலும் ஆண்டவர் உங்களில ரகசியமா யாருக்கு தெரியாமல் பின்னே இருந்து செய்கிற ஊழியத்தை பரலோகத்தில் எல்லாருக்கும் முன்னால உங்களை உயர்த்தி உங்கள் தலைகளில ஆண்டவர் என்ன போடுவார் தெரியுமா? ஒரு கிரீடத்தை போடுவார். ஹலேலூயா. அதனால நீங்கள் மயக்க பிடிக்கிறத பார்க்க வேண்டாம், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உண்மையாயிருங்கள். ஹலேலூயா. இன்னொன்னு தெரியுமா, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தாளந்தன் படி செய்து கொண்டே இருந்தா உங்களை அறியாம ஒரு நாள் கர்த்தர் மேல கொண்டு வந்து நிறுத்துவார். ஒருவேளை நிறுத்தவில்லை என்றாலும் பொறுமையா இருங்க. முதலாவது தேவனுடைய சித்தம் என்ன? ரட்சிக்கப்பட நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறேன். முதலாவது நாம் ரட்சிக்கப்படுவது ஆண்டவுடைய சித்தம். யாரெல்லாம் நம்பரை விசுவாசிக்கிற மனிதன் கெட்டு போறது ஆண்டவுடைய சித்தம். ஒருவரும் கெட்டு நரகத்துக்கு போறது, தம்பி நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம், நீங்க கெட்டு நரகத்துக்கு போறது ஆண்டவுடைய சித்தம் இல்ல. தேவ தம்முடைய ஒரே பிறவான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்து. அப்படி என்றா நீங்க தங்கச்சி மாறுங்க, தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவர் நேசிச்சு நீங்களும் நானும் இந்த ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் ஒரு நாள் போய் சேர வேண்டும். ஆனால் அது வருங்காலம். நாளைக்கு போய் பரலோகம் சேர்றது என்ன காலம்? இட்ஸ் ஃபியூச்சர். ஆனா பிரசன்ட் லைஃப், இன்றைக்கு நான் எப்படி வாழ வேண்டும் அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் என்னுடைய ஃபியூச்சரை, என் வருங்காலத்தை எப்படி வாழ முடியும், எப்படி நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன் என்பதை இந்த பிரசன்ட் லைஃப், இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் அதை நிர்ணயிக்கும், அதை முடிவு செய்யும், அதில் நான் பரலோகத்தில் எப்படி இருப்பேன் என்பதை இங்கே நான் செய்கிற காரியங்களை வைத்துத்தான் கர்த்தர் அங்க முடிவைக்கிறார். இல்லையா? அதனால கொஞ்சத்தில் சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை அதிகத்தில் யோசிச்சு பாருங்க. தாவீத பார்த்து அண்ணங்க கேக்குறாங்க, உன் கையில கொடுத்த அந்த கொஞ்சம் ஆட்டை என்னடா பண்ண? என்னவா கடைசி பையன், பெரிய பணக்கார மகன், அப்பாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, ஆனா அவனுக்கு தம்பிக்காரன் கிடைச்சது, கடைசி பையனுக்கு படிப்பு இல்லை, என்னதான் கொடுத்துருந்தாங்க வேலை? ஆடு மேய்க்கிறவன். பைபிள் சொல்லுது அவன் அண்ணங்கார் ஏழு பேரை காட்டியெல்லாம் அழகா இருந்தான். ஏன்னா சவுலுக்கு முன்னாடி சாமியலுக்கு முன்னால நிக்கும் போதே அடே அவன் எப்படி இருக்கிறான், நான் பைபிள் சொல்லுது அழகானவன். நான் நினைக்கிறேன் அந்த அழகு வெளி தோற்றமா இருக்காது, அகத்தின் அழகு சொல்லுங்க, உள்ளத்தில் இருக்கிற இந்த அழகு வெளியே தெரியும் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அதான் வேணும் நமக்கு. என்ன வேணும்? அகத்தில் என்ன வேணும்? அழகு வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அழகை தேவனுடைய வசனம் நமக்கு முகத்தில் தரும். உனக்கு கிருபையெல்லாம் தேவ வசனம் உனக்கு தரும். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா. தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உடையது. ஒருமே சொல்லுங்க, தேவ வார்த்தை எப்பேற்பட்டது? வல்லமை உடையது. அது கண்மலைகளை உடைக்கிற சமிட்டி. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருந்தால் தேவ வசனத்தில் இருக்கிறவங்க எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வார்கள், அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். ஹல்லேலூயா. உங்க காலையில் இங்க என்ன சாப்பிடுங்க தெரியல, பிரேக்ஃபாஸ்ட் எங்க சுவிஸ்ல கிப்ஃபலின் வாங்க, கிப்ஃபலின் தெரியுமா? க்ரோசான், க்ரோசான், க்ரோசான் தெரியுமா? அங்க க்ரோசான்க்கு பேரு கிப்ஃபலி. அது வந்து ரெண்டு கூர்மையா இருக்கிறனால அது கிப் ரெண்டு கிப்பல் கிப்பலின்னு சொல்லி அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுவாங்க. வசனம் அறிஞ்சவங்க எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? மார்னிங்ல சாப்பிடுற ஃப்ரூஸ்டுக் ஒரு குரோசா மாதிரி இருக்கும். யூ ஜஸ்ட் நத்திங். எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்க அல்லது வசனம் அறியாதவங்க ஜெபிக்காதவங்க தான் சின்ன பிரச்சனை எப்படி இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு? அப்பாடா மலை மாதிரி இருக்கும் பிரச்சனை. என் பிள்ளை எப்படி படிச்சு இந்த தேசத்துல வாழ போகுது, எப்படி கல்யாணம் பண்றது, எப்படி நல்ல வேலை எடுக்கிறது, ஊரில் இருக்கிற கடன் எப்படி அடைக்கிறது, ஐயோ இந்த ஜெர்மன் பாஷை தெரியல ஆனா எப்படி நல்ல வேலை எடுக்கிறது. இது வந்து ஆண்டவரை அறியாமல் இருந்து தேவனோட நெருக்கமாய் நடக்காதவர்கள், தேவ ஆவில நிரப்பாதவர்கள், எந்த சின்ன பிரச்சனையும் பெருசா தான் தெரியும். ஹலோ, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒன்னிலமில்லாமல் போகணும்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஜெபம், வேதவாசனம். இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பிள்ளைங்க எல்லாம் இங்க பிறந்த பிள்ளைங்களா இருக்கனால அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன், அவங்க பேசுற தமிழ் ரொம்ப அழகா இருக்குது காதல கேட்க இனிமையா. நமக்கெல்லாம் இந்த தமிழ் நம்ம அதுல இருந்து நமக்கெல்லாம் அங்கேயே பறந்து வளர்ந்தோம், அதனால நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த தேசத்துல ஜெர்மன் படிச்சு போட்டு அழகா தமிழ் பேசுறாங்க, ஆனா அவங்க வெள்ளக்காரர் தமிழ் பேசுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையா மெச்சு கொடுறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு கைத்தடி கொடுங்க, அழகா பாடினீங்க. ஹல்லேலூயா. வசனங்கள் எல்லாம் சில பேரு தமிழ்ல என்ன அழகா சொன்னாங்க, டச்ல என்ன அழகா சொன்னாங்க. பிள்ளைங்க யாரெல்லாம் உங்க பிள்ளைங்களை ட்ரெயின் பண்றீங்களோ விட்டுறாதீங்க, அப்படியே ட்ரெயின் பண்ணுங்க. இந்த வசனம் என்னன்னு தெரியுமா? அப்படியே போய் அவங்களை பெரிய ஆளாக்குறது இந்த வசனம் தான். நாளைக்கு இந்த நான் நினைக்கிற உங்களில் அநேக உங்க பிள்ளைகள் இந்த ஜெர்மன் தேசத்தினுடைய புண்டஸ் ஹவுஸ்ல போக போறாங்க. யாருக்கெல்லாம் விரும்புறீங்க உங்க பிள்ளை ஆகணும், கரங்களை உயர்த்து காட்டுங்க. என் பிள்ளை கர்த்தர் உயர்த்தணும், யாரெல்லாம் உயர்த்தி வைக்கப்படாதீங்க, நல்ல பயமெல்லாம் உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், என் பிள்ளை இந்த தேசத்துல அரசாட்சி செய்யணும், கரங்களை உயர்த்துங்க. யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் இருக்கு? நம்ம வந்தது சாதாரணம் வந்திருக்கலாம், ஆனா உன்னை காட்டில் ஆண்டவரும் பிள்ளைய உயர்த்தப்பட அவர் கண்ணு முடுவோமா? இல்ல ஆண்டவர இந்த விசுவாசத்தோட கைகளை உயர்த்தின இந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற தானியேல் அடிமைதனத்துல வந்து வந்தாலும் அவன் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாக நீர் மாத்தினது போல, தானியேல போல, ஆண்டவர் யோசேப்ப போல, யோசேப்பை அந்த பார்வோனுக்கு அடுத்தவனாக மாற்றினே, தானியேல் ஆண்டவரே பர்ஷியா ராஜாக்களுக்கு அவன் ஆலோசனை கொடுக்கிற பெரிய மனிதனாய் நீ மாற்றினது போல எங்க பிள்ளைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஏன் ஆகக்கூடாது? ஏன் ஆகக்கூடாது? பக்கத்துல குரு பார்த்து சொல்லுங்க, ஏன் ஆகக்கூடாது? சொல்லு பிள்ளைங்க, ஏன் ஆகக்கூடாது? உங்களுக்கே நம்பிக்கை வரமாட்டேன்தா? வரட்டும் பிள்ளைங்க, விசுவாசித்தவளே. என்னவா பைபிள் சொல்லுது? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, when do gloves to wear that saying God is herrlichkeit, du musst glauben, es ist eure Glauben, das macht euch groß, mächtig, großartig, es ist eure Glauben, உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், உங்க விசுவாசம் வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்கும். ஒரு அலையில சொல்லமா? சரி, பவுல் முதலாவது பாயிண்ட் அந்த இடத்துல, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய ஜெபித்தார். இதுதான் பரலோகத்தில் இருக்கிற இயேசு கூட பிதாவின் வலது பாசிலிருந்து நமக்காக செய்கிற இன்டர்செஷன், செய்கிற தேவ பிதா பக்கத்தில் வலது பாசிலிருந்து நமக்காக செய்கிற ஜெபம் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய சித்தம். நீங்களும் நானும் எதை அறியணும் தெரியுமா? தேவ சித்தம். தங்கச்சிங்க, தேவ சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நீ வாழ்க்கையில. வாட் இஸ் தி பிளான் ஆஃப் காட்? தம்பிங்க நேத்து பிள்ளை சில பேருங்க தம்பிங்கூட கதைச்சு கொண்டு இருக்கும் போது, நீ என்ன பண்றீங்க தம்பினா? நான் இன்ஜினியர் படிக்கிறேன், நானும் இன்ஜினியர் படிக்கிறேன், நான் கல்லூரியில் படிக்கிறேன். சில பெண்களோட கதைக்கல எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற இன்ஜினியர்கள் மாத்திரமல்ல, டாக்டர்ஸும் ஆண்டவர் பயன்படுத்துவார், நர்சஸ் வேணும், போலீஸ்காரும் வேணும், டீச்சர்கள் வேண்டும், பஸ் டிரைவர்ஸ் வேண்டும், எல்லாத்துக்கும் மேல இந்த தேசத்தை அரசாட்சி செய்கிற எம்பிக்கள் தேவை. பிராமி சொல்லுமா? கத்தரால முடியும். உங்களை எல்லாம் பாருங்க, நீங்க நினைக்க கூடாது, உங்களை சாதாரணமா நினைக்கவே கூடாது தம்பிங்க. டோன்ட் திங்க் யூ ஆர் நோபடி, பட் வி ஷுட் நாட் ஹேவ் ப்ரைட், பெருமாற கூடாது. ஆனா கத்தர் என்னை இந்த தேசத்துல கொண்டு வந்திருக்கிறார், நான் இருக்கிற இடத்துல இது ஆண்டோட சித்தமா என்று அறிந்து, நான் அடுத்த லெவல் எப்படி ஆண்டோட சித்தத்தை அறிந்து. இன்னொன்னு, கல்யாணம் நீங்க யார் பண்றீங்களோ அது கூட தேவ சித்தமா இருக்கணும். நீ தேவ சித்தத்தின்படி சரியான ஆளை கல்யாணம் பண்ணலன்னா இது சாகரம் விரலும் பிரச்சனை, இது ஒழிக்கிறதே முடியாது, வேலைன்னா கூட மாத்திடலாம். இந்த காலத்துல வெள்ளக்கார் பண்ற மாதிரி கல்யாணமே இல்லாம வாழ்ந்துடுறாங்க, அது மாதிரி நீங்க பிளான் பண்ணாதீங்க. ஹலோ, ஏன் தெரியுமா அப்படி வாழும் போது நம்முடைய சரீரம் இந்த ஆலயத்தை நாம் கெடுத்து போடுகிறோம். ஆண்டவர் திருமணத்தை தான் ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு, ரெண்டு பேர் ஒன்னா வாழ்றத ஆண்டவர் ஆசீர்வதிக்குன்னு சொல்லவே இல்ல பைபிள்ல. அப்படி என்றால் ஒரு மனித ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை விரும்பி பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தின்படி அந்த கல்யாணம் பண்ணும் போது அன்னைக்கு ஆண்டவர் திருமணம் பாஸ்டர்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஆசீர்வதிக்கும் போது தேவனே நிற்கிறார், தேவனே அதை ஸ்மைல் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால உங்க திருமணம் தேவனால நடந்தா அதுல இருக்கிற பெரிய சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது நீங்க செய்கிற வேலை தேவனி சித்தமா? ஜெபம் பண்ணி எடுங்க. திடீர் நல்ல சித்தத்தின்படி ஆண்டவர் எதிர்பாராத இடத்துல உங்களை கொண்டு போய்ப்பார். ஒரு வீட்டை வாங்கும்போது ஆண்டோட சித்தமா? ஒரு காரை வாங்கும்போது ஆண்டோட சித்தமா? நீங்க கேட்டு கேட்டு செய்து பாருங்க, நீங்க எதுலையுமே ஃபெயில் ஆக மாட்டீங்க, எதுலையுமே உங்களுக்கு பிரச்சனை வராது, அவசியமில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வராது. ஏனென்றால் யார் தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் நல்ல கவனிங்க, இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுவாங்க, இஃப் காட் ஆர்டர் சம்திங் ஹி பேஸ் ஃபார் இட். ஆண்டவர் எதை ஆர்டர் பண்ணாரோ அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் தான் அதுக்கு விலைக்கறையும் கொடுப்பார். இப்ப என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பிச்சா என் தேவையெல்லாம் அவரால் சந்திக்க முடியும். ஒரு அலையில சொல், நான் என் வாழ்க்கையில சொந்தமா ஒன்னா நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. நீங்க ஆண்டோட சித்தத்தின் படி செய்த தேவன் பொறுப்பு. ஒரு அலையில சொல்லமா, நீ தேவ சித்தத்தின் படி செய்து பாருங்க, உனக்கு ஒரு குறையும் ஒரு நன்மையும் குறைப்படாது. பிள்ளைங்க சொன்னாங்க சங்கீதம் 23 படி, ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு அலையில சொல்லமா, முதலாவது பவுல் அங்கே ஜெபித்தார், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய. இந்த தேவ சித்தத்தை பற்றி நீங்க பார்க்கணும், நிறைய பேசலாம். எனக்கு திடீர்னு இந்த 9 அதிகாரம் அப்போஸ்தலர்ல கூட ஒரு வசனம் வருது, ஆமா 5:15 வாசிக்கும் பார்க்கலாம். அது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்க்கு போனோம். அப்போஸ்தலர் 9:15-16 என்ன சொல்லுது பாருங்க.
அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
ஓகே, இவர் இங்க யாருக்கு சொல்ற தெரியுமா? ஆண்டவர் யாரோட பேசுறாரு தெரியுங்களா? அனன்யா என்ற தீர்க்கதரிசி சொல்ற ஒரு தீர்க்கதரிசியில ஒரு விசுவாசி அவர். அவர் ஒரு ஆண்டவருடைய சீஷன். அவருக்கு சொல்றாரு, அனன்யாவே நீ எழும்பி போய் கண்ணு குருடனா இருக்கிற பவுலுக்கு ஜெபம் பண்ணு, அவன் சுகமாவான், அவன் ஆசீர்வதிச்சு அவன் அபிஷேகம் பண்ணிட்டு வாழ்றார். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவருக்கு புத்தி கொடுக்கறான், கற்றுக் கொடுக்கறான். ஆண்டவரே உமக்கு தெரியாதா? இப்பதான் அவன் என்ன பண்றான், சபைகளெல்லாம் அட்டூழியம் பண்ணி சபைகளெல்லாம் உடைச்சி, இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னால ஸ்டேஃபன் செத்து விட்டான், எல்லாம் தெரியும். ஆண்டவரே நீ அவனை பற்றி கேள்விப்படையிலையோ? ஆண்டவர் கிட்ட இவர் என்னன்றாரு, ஆண்டவர் உமக்கு தெரியாத இதெல்லாம். இன்னைக்கு சில நேரத்துல நாம வந்து ஆண்டவருக்கே சில ஆலோசனை கொடுக்கறதுக்கு சில நேரத்தில் இருக்கிறோம். கொடுக்க தப்பு இல்ல, ஆண்டவர் கொடுக்க தேவையில்லை, மனுஷனுக்கு தரலாம். ராமே சொல்லமா, இவர் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி சரி நேரம் இல்லாதனால அந்த இடத்துல பவுல் ஆண்டவரை தெரிந்து கொள்ற அந்த ஆண்டவருடைய அழைப்பு பாருங்க. நல்லா நீங்க ஆண்டவர் உங்களை அழைச்சா அது மற்றவங்களும் அங்கீகாரம் பண்ணணும். அங்கீகாரம் இல்லாம நாம் ஊழியம் செய்யும் போது பாஸ்டரோ பாடகரோ சபையில சில ஊழியங்கள் எல்லாவற்றிலும் அங்கீகாரம் பண்ணப்பட வேண்டும். எந்த பாத்திரம் அங்கீகாரம் பண்ணப்படுதோ அந்த பாத்திரம் அபிஷேகத்தால நிரப்பப்படும். தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். அதனால மைக் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் மைக் எடுத்துருப்ப கூடாது. அதுக்குன்னு ஒரு பெரிய அதிகாரிகள் சபையில் உண்டு, பாஸ்டர், உதவி பாஸ்டர், மூப்பர், அவங்க மூலமா நீ அங்கீகாரம் பண்ணப்பட்டு வரும்போது தேவனுடைய வல்லமை, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். தேவன் அவனுக்கு அளவில்லாமல் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்று யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்படுகிறது. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது தேவன் அவனுக்கு என்ன தராராம், தம்முடைய அபிஷேகத்தை எப்படி கொடுக்கிறாராம், அளவே கிடையாது பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்து ஊழியத்துக்கு பயன்படுத்தும் போது, நீங்க தேவனுடைய வழியின்படி நடக்கும் போது, நீங்க செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எங்க கைய வச்சாலும் ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணி இது ஆண்டோட பிளான், ஆண்டோட சித்தம், தேவனுடைய ஊழியக்காரன் கீழே இருக்கிறேன், அவருக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறேன், அவங்க சொல்ற மாதிரி நடக்கும் போது சில நேரத்தில் ஊழியக்கார் உடனே எல்லாரையும் பாஸ்டர் ஆக்கிட மாட்டாங்க, உடனே பெரிய ஆட்கள் ஆக்கிட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்த பாயிண்ட்க்கு அடுத்ததுக்கு வரேன் நானு, இந்த இடத்துல நேரம் இல்லாதனால சரி அந்த பாயிண்ட்க்கு வரேன் நான் அடுத்தது. அந்த முதல்ல இதை முடிச்சிருக்கேன். அந்த சவுலுக்கு ஆண்டவர் யார அனுப்பினாரா? அனன்யாவை அனுப்பி அவன் கையை வைக்க ஜெபம் பண்றான், கண்ணு திறக்கப்படுகிறது. இத்தனைக்கும் அனன்யா பெரிய ஊழியக்காரன் இல்ல, ஆனா யார் பெரிய ஊழியக்காரன்? பவுல் ஆக போறான். He is in the making. He is getting ready. He is waiting for the call. கண்ணு குருடனா, அவன் மூணு நாள் சாப்பிடாம அந்த ரூம்ல படுத்துக்கிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், நீ முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? சவுலே சவுலே, நீ யாரை துன்பப்படுத்துற? சபையாகி என்ன துன்பப்படுத்துகிற? நீ சபையை துன்பப்படுத்தும் போது இயேசுவாகி என்னையே துன்பப்படுத்துற. இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக பேர் சபைக்கு விரோதமா நாம் கலக்கம் பண்ணும் போது நாம் சபைக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாகவே கலக்கம் பண்ணுகிறோம். அது ஆபத்துக்குரிய காரியங்கள். சபையை எதிர்த்து நிற்க கூடாது, பாசங்களை எதிர்த்து நிற்க கூடாது. தேவனுடைய ஊழியக்காரன் கன பண்ண வேண்டும். அந்த சவுல் அப்படி செய்யும்போது ஆண்டவர், நான் நினைக்கிறேன் குதிரையில போனான்னு பைபிள்ல சொல்லல, ஆனா அவன் மேல இருந்து கீழே விழுந்தான். விழுந்தான் போது நான் குதிரையில போயிருக்கலான்னு ஒரு கன ஒரு யோசனை. எங்க இருந்து விழுந்தானா அவன்? கீழே விழுந்தான் தான் வேதம் சொல்லுது. ஒருவேளை குதிரையில போயிருந்திருக்கான், குதிரையிலிருந்து கீழே விழுறான். என்ன சில பேர் நம்ம என்ன மாதிரி குதிரையில போயின்னு இருக்கிறோம் தெரியுமா? சில பேர் நாம இன்னும் குதிரையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஊழியம் என்றா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு முக்கியமான உயர்ந்த இடம் குதிரை மாதிரி. நான் ஒரு காலத்தில் படிப்பு என்கிற குதிரை மேல உட்கார்ந்து இருந்தேன், பெருமை நிறைய படிச்சுட்டேன். சின்ன பையனா இருக்கும்போது நமக்கு அறிவு இருக்குது இல்ல, பெரியவங்களெல்லாம் மதிக்கிறது இல்ல. சில்வர் பணம் என்ற ஒரு குதிரை, படிப்பு என்கிற ஒரு குதிரை, வீடு அந்தஸ்து என்ற குடும்பம். சில பேருக்கு குடும்ப பெருமை, நான் அந்த குடும்பத்திலிருந்து வந்தேன். ஊழியத்துக்கு வரணும்னா முதல்ல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற என்ன? அவன் கீழே விழுந்தான். ஆண்டர் என்ன பண்ற தெரியும்? முதல்ல நம்ம ஏறிக்கிற மண் குதிரை ஆகிய அந்த குதிரையிலிருந்து கீழே தள்ளுற. என உண்மையான கணம் வரணும்னா தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கிங்டம்ல தேவனுடைய ராஜ்யத்துல முதல் படி தாழ்மை. அங்க கீழே தாழ்ந்திருக்கும் போது கத்தர் படிப்படியாய் 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 உன்னை உயர்த்தும் போது ஒவ்வொரு படியிலும் அபிஷேகம் கூடும், ஒவ்வொரு படியிலும் தேவ வல்லமை கூடும், ஒவ்வொரு இதிலும் அங்கீகாரம் கூடும். ஜனங்கள் உன் கனியை பார்ப்பாங்க, உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஓ, இந்த மனிதனுக்குள்ளே தேவன் இருக்கிறார், இந்த மனுஷனுக்குள்ளே தேவன் இருக்கிறார். அதனால ஜனங்களுக்கு நீங்க ஒன்னும் சொல்லாமல தேவனுடைய பிள்ளைகள் உனக்கு கனம் தருவாங்க. நீ பேசும்போது ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கனி. கனினா என்ன? ஃப்ரூட். என்னது சொல்லுங்க? கனி. கனி சொல்லுங்க, யாருக்கு எல்லாம் சொல்லுங்க? கனி. கனி சொல்லுங்க. கனி கனி, இதுக்கு பேர் தான் கனி. கனி எப்படி இருக்கும்? எனக்கு இந்த சம்மர்ல சுவிஸ்ல நிறைய ஃபெல்டில் போய் ஏர்த்பேரி தெரியுமா? அது சாப்பிட ரொம்ப விருப்பம். ஹிம்பெரி இன்னொரு வார்த்தை நான் ஹிம்மல் பெரின்னு சொல்வேன். ஏன்னா அது சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ இன்பம். ஆனால் அந்த மரத்திலேயே அறுத்து சாப்பிட்டா இன்னும் சந்தோஷம் எனக்கு. இந்த செடி மாதிரி இருக்கு, மரம் இல்லை, அது செடி. செடியில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அடியே அறுத்து பார்க்க அழகா இருக்கும், பழுத்த மாதிரி இருக்கும், எடுத்து வாயில போட்டு உடனே அது புளிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் போகும்? இந்த குழந்தைங்க இருக்குல்ல, அவங்க வாயில புளிப்பு போட்டு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. அது வீடியோ எடுக்கணும் போல இருக்கு எனக்கு. அது சிறப்பா இருக்கும், சந்தோஷம் எனக்கு. இந்த பேர பிள்ளைங்க எனக்கு இல்லை, அதனால வெயிட் பண்ணி நிற்கிறேன் எனக்கு. அதனால எந்த பிள்ளை போனாலும் எனக்கு பிடிச்சி கிள்ளணும் போல இருக்கும். நான் சின்னதாக பெருசா வளரும் போது என் பிள்ளைங்களெல்லாம் இங்கே கடிச்சிருவேன். நீங்களும் கடிப்பீங்களா? வெக்கப்படாதீங்க, கடிங்க. ரொம்ப கெட்டியா கடிக்கூடாது, பூனை கடிக்குது பாருங்க குட்டிய, அப்படி கடிங்க. எனக்கு எந்த பிள்ளையும் கடிக்கணும் போல இருக்கும். அந்த பால் குடிச்சு என்ன இருக்கும் முகம் பொறுப்பொருசா அப்படியே இருக்கும். அந்த கொட்டி ஒன்னு ரெண்டு வயசை பாருங்களேன், அதை அப்படியே கிள்ளி ராஜான் கொஞ்சணும் போல இருக்கும். சில பிள்ளைங்க 10 வயசானா கூட கொஞ்சினே இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. ஹலோ, நீங்களாம் கொஞ்சிருது இல்லையா? கொஞ்ச மாட்டீங்களா? அம்மா அம்மா இருக்கீங்க, அப்படி பாக்குறீங்க, கொஞ்சுவீங்களா? அம்மா அம்மான்னு கட்டாயம் கொஞ்சுவீங்க, வெக்கப்படுறீங்க. உங்க சபையில சிரிக்க மாட்டீங்களா? நான் நல்லா சிரிக்கும். சிரிங்க வைக்க இல்ல, சிரிக்கிறதும் நல்ல கிஃப்ட் தான் தெரியுமா உங்களுக்கு. சிரிக்கிறதும் உடம்புக்கு நல்லது. ஹலோ, கொஞ்சம் சிரிங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. கனி அந்த பழத்தை சாப்பிடும் போது எனக்கு தெரியுது ருசி இருந்தா இன்னும் சாப்பிடணும்னு இருக்கு. புளிச்ச உடனே அந்த செடியை விட்டுட்டு நான் நகர்ந்து அடுத்த செடிக்கு போய் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி எர்த்பெரி, ஐயோ இந்த எர்த்பெரி பிடுங்கிறது பெரிய வேலை. அதை குனிஞ்சு சாப்பிட்டேன் நான், முதுகெல்லாம் வலிச்சு, அது சாப்பிட வேணான்னு வந்துட்டேன். ஏன்னா அந்த முதுகு வலி இல்லை. ஆனா கடையில சுலபமா வாங்கலாம், ஆனா கடையில இருக்கிறது எடுத்து சாப்பிடுறது கஷ்டம். ஏன்னா விட மாட்டான், பார்த்து திட்டுவான், ஏதாவது செய்வான். அதனால ஆனா அதுக்கே நான் ஃபீல்டில் போய் சாப்பிட்டுட்டு வருவேன். எனக்கு வருஷத்துல ஒரு முறை ரெண்டு முறை அப்படி செய்ய விருப்பம். நான் ஊழியர் செய்தா கூட நானே என் வைஃபும் போயிடுவோம், பிள்ளைகளை கொண்டு போய். அது குடும்பத்தை ஒன்னா வைக்குது உங்களுக்கு தெரியுமா. இதுதான் ஃபன், இது ஒரு சந்தோஷம். குடும்ப வாழ்க்கை இங்க கூட செய்யறேன் நான், என் மனைவி நானும் போயிட்டு பிடுங்கி சாப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறோம் பாருங்க. இதுவே என் ஆத்மாவுக்கு பெரிய பலன். ஹலோ, எல்லாம் புதுசா பாக்குறீங்க, இது கூட வருமா? ஆமா ஆமா, உங்க மனைவி எங்களை கேட்டு பாருங்க, கட்டாயம் ஆசைப்படுவா, போய் வாங்கயா. ஐயா பாருங்க, செய்யுங்க, செய்து பாருங்க, உங்களை இன்னொரு ராஜாவா உங்களை நேசிப்பா. சில பேர் தமிழக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதா, இது ஆவிக்குரிய காரியமா? ஆமா, அநேக பேர் தெரியுது இல்ல, ஜபம் பண்றதுதான் ஆவிக்குரிய. குடும்ப வாழ்க்கை பண்றது ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. பொம்பளைங்க தான் சொன்னாங்க, சொல்லுங்க ஐயா. குடும்ப வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல புருஷனா இருக்கிறது ஒரு நல்ல ஆவிக்குரிய கனி. ஹலோ, இன்னொரு முறை வர, இந்த பிரசங்க பண்றது என்னங்க பாஸ்டர், இன்னொரு முறை எனக்கு சான்ஸ் கொடுங்க, குடும்ப கனியை பற்றி பேசி முடிக்கிறேன். டைம் ஓடி, அப்பா மூணு பாயிண்ட் சொல்லணும்னு பார்த்தேன், ஒன்னு சொல்லிட்டேன். முதல்ல எது தெரியுமா? என்ன? தேவருடைய அழைப்பு. இப்ப அடுத்தது 10வது வசனம் பாருங்க, சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. ஒரு விசுவாசி என்னத்தை தரணுமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு விசுவாசி என்னத்தை தரணுமா சொல்லுங்க? கனி. என்ன தரணும், என்ன மாதிரி கனி? அந்த வசனம் வாசிங்க தங்கச்சி.
சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை.
என்ன மாதிரி கனியா இது? இன்னொரு முறை, சகல விதமான நற்கிரிகளை
கனிகளை தந்து.
நற்கிரிகளாகிய கனி. இந்த கனிக்கு பேர் என்ன தெரியுமா? நற்கிரியை, குட் வொர்க்ஸ். Good works. எங்க புருஷன் ரொம்ப நல்லவர் எப்படி மனைவி சொல்ல முடியும்? என் மனைவி ரொம்ப நல்லவள் சொல்லி புருஷன் எப்படி சொல்ல முடியும்? அவ அழகா இருக்கிறான்னு சொல்லலாம், நல்லா உடுத்திருக்கிறா சொல்றான், ஆனா நல்லா சமைச்சா மனைவி புருஷன் என்ன சொல்றாரு? என் மனைவி மற்றவங்களுக்கு சொல்வார் பெருமையோட, என் மனைவிக்கு நல்லா சமைப்பா. அவ சமைக்கிறாள் வீட்டில், அதுல ஜபத்தோட சமைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நான் ஜபம் பண்ணிதான் சொல்ல, எனக்கு சமைக்க வராது ஒரு காலத்துல, இப்ப நல்லா சமைப்பேன். அன்னைக்கு யாரோ பிரியாணி செய்திருந்தாங்க, நேத்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, செய்தவங்களுக்கு ஒரு சல்யூட் தரேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அம்மா, யாரும் பிரியாணி செய்தீங்க, அதனால திருப்பி என்னை கூப்பிடுங்க வரேன். பிரியாணி எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால சோறு போடுறதெல்லாம் சொர்க்கம் இல்லை எனக்கு, அதனால எனக்கு பிரியாணி கொஞ்சம் இஷ்டம். ஆமேன். மாடர்ன் டே யங் பீப்புள்கெல்லாம் என்ன, நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட குரூப், நீங்க எல்லாம் தங்கச்சிங்க வீட்டில் என்ன செய்யறாங்க? பீட்சா, பாஸ்டா, நீங்க எல்லாம் பாஸ்டா பீட்சா ஹாம்பர்க் ஜெனரேஷன். அதனால உங்களுக்கு அந்த பேர் வைக்க கூடாது, ஸ்தோத்திரம், அது வேண்டாம். நீங்க எல்லாம் கெசுண்டாயிட், கெசுண்ட எசன் சாப்பிடுற ஒரு புது ஜெனரேஷன் நீங்க எல்லாம். நாளைக்கு உங்க குடும்பத்தில் சொல்லிக் கொடுங்க எப்படி கெசுண்டா சாப்பிடுறது. சார், இந்த ஹாம்பர்கர் பீட்சா பாஸ்டா எல்லாம் சின்ன வயசு, ஒரு 15 வயசு வரலாம் அதோட விட்டுணும். அதுக்கு மேல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அது அப்பா அது சாப்பிடலாம். நான் கூட ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை மெக்டோனல்ஸ் போறேன். ஏன்னா இவர் மெக்டோனல்ஸ் பாஸ்ன்னு கேள்விப்பட்டேன். இவர் கடை கொஞ்சம் கிட்ட இருந்தா அடிக்கடி வருவேன் பிரதர். ஏன்னா அப்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம்ப்பா அவங்க ஹாம்பர்கர் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு மெக்டோனல்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். எப்பா அது சின்ன பிள்ளைங்களோட எங்க பிள்ளைங்களோட போய் போய் வந்து அப்படி பழகிட்டேன். இப்ப போறதுக்கு டைம் இல்லை. மாதத்துல சில நேரத்தில் நான் காலையில சுவிஸ் சபை முடிச்சுட்டு தமிழ் சபைக்கு ஓடணும். இப்ப அடுத்த ஞாயிறு நாங்க என்ன பண்ணுவோம், 8 இடத்துல வச்சிருக்கிறோம் தமிழ் சபை. எல்லாத்தையும் மாதத்தில் ஒரு முறை கூட்டுவோம். இந்த மாதிரி பெரிய ஒரு ஹால் எடுத்து நல்லா எல்லாரும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒவ்வொரு மாதம் எங்கள் சபையில் ஒரு பெரிய கூட்டம் நடக்கும். எல்லாரும் வருவாங்க, சாண்ட்விச் தந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அவங்களை எல்லாரும் பார்க்க இப்படியா பார்த்து ஒரு கூட்டத்தை பார்ப்பேன், பெரிய சந்தோஷம். உங்கள் சபை இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குது, அதனால இதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க சபையை கர்த்தர் ஆசி வச்சிருக்க. ஆமா, அதனால இந்த மார்னிங் பிரசவம் பண்ணிட்டு வீட்டுல போய் சாப்பிட டைம்ல ஒரு சின்ன சாண்ட்விச் சாப்பிட்டு ஓடுவேன். அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அது அடிக்கடி சாப்பிட்றது நல்லதில்லைன்னு என் வைஃப் சொல்றதுனால அதை விட்டுருவேன். இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப இனிமையான வாழ்க்கை, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் வாழ்க்கையை ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும் தான் நம்மளெல்லாம் படைச்சார். குட்டி பரலோகம், குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகம். அதுல தான் இந்த நல்ல கிரிய ஆகிய மரங்கள் வளரணும். சில வீட்டுல என்னென்ன மரம் வளர்ந்துருக்கு தெரியாது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு பாஸ்டர் ஆண்டோன் தெரியுமா, லண்டன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அவங்க வீட்டுக்கு போய் நான் ஆகஸ்ட்ல போய் தங்கிட்டு வந்தேன், பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க சபையில. அப்ப அவன் பின்னால இந்த சம்மராக்குனால பின்னால போய் உட்காந்து பார்த்தா ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, நல்லா இவ்வளவு நீளம் இருக்குது இந்த ஹால் அளவு. அதுல அழகா அவரு இது அந்த கிராஸ் வெட்டி பக்கத்துல ஆப்பிள் செடி பியர்ஸ் இன்னொன்னும் போட்டுருக்கான். அப்ப சொன்னேன், யார் பண்ணாங்க ஆண்டோன்? அவர் எனக்கு ஆவிக்குரிய மகன் மாதிரி என்னிடத்துல மூப்பரா இருந்தவர் ரொம்ப காலத்துக்கு முன்னால. யார் பண்ணாங்க ஆண்டோன் சொன்னா, அவர் சிரிச்சிட்டு வைக்கத்துல, நான் தான் பாஸ்டர் பண்றேன். நாங்க நீங்க பண்றீங்களா? ஆமா பாஸ்டர், எனக்கு ரொம்ப விருப்பம் செடியெல்லாம் போடணும். இந்த மாதிரி அவர் சபையில 2000 பேர் இருக்கிறான். நிறைய சபை இருக்கு, லண்டன்லயே ஒரு 10 சபை இருக்கு. ஒவ்வொரு சபை 300 பேர், 400, 50, 500 இருக்கு. நீங்க நான் கேட்டேன், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இருக்குதான்? சில நேரத்தில் நான் ஊழியம் ஜபால் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எடுப்பேன் பாஸ்டர், கை அழுக்கு பண்ணணும்னு போய் அங்க போய் எல்லாத்தையும் நானே பண்ணுவேன். அப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஆப்பிள் அழகா வளர்ந்துருக்கு, பூச்செடிகள் ரோஜா போட்டுருக்கிறார், அழகா போட்டுருக்க. எதுக்குன்னா எனக்கு எக்ஸசைஸ், பாடிக்கு நல்லா இருக்கு பாஸ்டர். பாருங்களா, ஊழியன்றது வெறும் பிரசங்கம் ஜபம் இல்ல, தோட்டத்துல வேல்ட் செய்யறது கூட ஒரு ஊழியம் தான். மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம். மாலாக்கு, ஆண்டனியுடைய மனைவி பேர் மாலா, மாலாக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் தோட்டத்தில் உட்கார்ந்து அன்பா பேசி அவங்க குடும்ப வாழ்க்கை செய்யறாங்க. இதுக்கு பேர் தான் குட்டி பரலோகம். உங்க வீடு பரலோகமா இருக்கா? அம்மா இருக்கணும். கனி யார் கொடுக்கறது? சில பேர் சொல்லுவாங்க, என் மனைவி தான் நல்லா சமைப்பா எனக்கு. சரியா? சரி, அவங்க சமைச்சாங்களே, எத்தனை முறை நம்ம ஆண்கள் அவங்க சமைச்ச சாப்பாடுக்கு மெச்சி கொள்றோம். என்னுடைய பழக்கம் ஒரு காலத்துல நல்லா இருக்கும் சாப்பாடு, அம்மா கொஞ்சம் உப்பு இல்லம்மான்வாங்க. அப்ப எங்க மக வைஃப் சிரிப்பா, ஏன்யா அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் சும்மா சொல்றேன் தமிழ்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 hours வேலை செய்துட்டு வந்து குறையாதான கண்டுபிடிச்ச, என்ன குறைஞ்சிச்சோம் அதுல? ஹலோ, கொஞ்சம் உப்பு குறைஞ்சிச்சு. அதுக்கு நான் கத்துக்கிட்டேன். எப்படி கத்துக்கிட்டேன் தெரியுமா? அம்மா சாப்பாடு ரொம்ப பிரமாதம், வெரி நைஸ். எங்க சபக்கார எல்லாம் கேளுங்க, என் வாயிலிருந்து முதல்ல வர வார்த்தை வெரி நைஸ். அது சொல்லிட்டு அப்புறமா ஏதாவது குறை இருந்தா அதை அடுத்த முறை சமைக்கும் போது இதை கூட்டிக்கோன்னு சொல்லுவேன். அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா, எடுத்த உடனே நீ பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு காதை விட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. புருஷன் வாயில வருகிற வார்த்தை மனைவிக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தான் ஆமேன்னு சொன்னீங்க, நல்லா சொல்லுங்க. ஒரு ஆமே சொல்லுங்க, பெண்கள் எல்லாம் பயம் இல்லாம அடிக்க மாட்டார் சொல்லுங்க. இன்னொரு முறை ஆமேன் நல்லா சொல்லுங்க. ஆமேன். புருஷன் வாயிலிருந்து என்ன வரணும்னு எதிர்பார்க்கறாங்க, அம்மா ஒரு நல்ல வார்த்தை, அம்மா நல்லா இருக்குதுமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அடுத்த முறை அந்த சாப்பாடு பல மடங்கு, 7 times ருசி ஆகும். அப்படி சொல்லாத வீட்டுல 7 times அப்படியே குறைஞ்சின்னு போகும். அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லாரும் வீட்லயும் நல்லதாங்க சாப்பாடு, நான் சாப்பிட்ட 2 நாள்ல. ஆண்களுக்கு சாப்பாடு தெய்வம் இல்லை, ஆனா சாப்பாடு இருக்கணும். நான் வாழ்றது சாப்பிடறதுக்கு இல்ல, நான் சாப்பிட்டு வாழ்றேன். நான் சாப்பாட்டுக்காக வாழல, இங்கிலீஷ்ல அழகாக சொல்றேன். ஐ எம் நாட் லிவிங் டு ஈட், ஐ ஈட் டு லிவ். இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்றதுக்கு, தமிழ்ல சொன்னா கொஞ்சம் அர்த்தமா எப்படி வருது. அதனால நாம் வாழ்வது ஊழியம் செய்ய, நான் வாழ்வது கனி கொடுக்க. சரி, இந்த கனிக்கு ஒன்று ரெண்டு பேர், ஒரு கனி பேர் என்ன தெரியுமா, அன்பு, பொறுமை, தாழ்மை, உண்மை. இதெல்லாம் உங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், ஆவிக்குரிய கனி மரங்கள். பவுல் சொல்றாரு, அப்பா உங்க சபை. இன்னொன்னு, எதுக்கு இந்த பவுல் ஜெபிக்க ஆரம்பிச்சார் தெரியுமா? நல்லா கவனிங்க, அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பவுல் என்ன கேள்விப்பட்டாராம் தெரியுமா? பவுல் மூணாம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டோம். ரெண்டு காரியத்தை குறித்து இந்த சபை குறித்து கேள்விப்படுறார் கொலோசு சபையில. வாசிங்கம்மா சத்தமா எல்லாரும் கேட்கட்டும்.
கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம்.
முதல்ல அந்த சபையில என்ன இருந்ததா?
விசுவாசம்.
அடுத்தது என்ன இருந்ததா?
பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பு.
ரெண்டு காரியம் சொல்லுங்க. முதல்ல அங்க விசுவாசம் சொல்லுங்க. விசுவாசம்,
விசுவாசம்
எல்லாரும் சொல்லுங்க.
விசுவாசம்,
விசுவாசம் அந்த சபையில இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்தது?
அன்பு.
அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கனி. ஒரு சபையில, ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்தது அன்பு இருக்க வேண்டும். இதுக்கு ரெண்டுக்கும் பேர் தான் கனி. பவுல் சொல்கிறார், உங்கள் சபையில நல்ல கிரியைகள் இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஏன் தெரியுமா? நல்ல கிரியை இருந்தா சபைக்கு ஜனம் தானா வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு ஜனம் ஏன் தெரியுமா வருவாங்க? ஐயோ, இந்த சபையில நல்ல அன்பு காட்டுறாங்க, ஜெபிச்சா விசுவாசத்துல வல்லமை கிரிய, ஆண்டவர் வல்லமையா கிரிய செய்கிறார். இந்த ரெண்டு காரியம் தான் ஜனங்களுக்கு தேவை. ஒன்னு அற்புதம் வேண்டும், இன்னொன்னு அன்பு வேண்டும். இந்த ரெண்டு அந்த கொலோசு சபையில இருக்குதான். அதை கேள்விப்பட்டாராம் யாரு? பவுல். உன்ன சபைக்கு வரல, தூரத்துல கேள்விப்படுறாங்க. ஆமா, உன்னை பற்றி கேள்விப்படும் போது மூன்றாவது வீட்டுக்காரு என்ன கேள்விப்படுறாங்க? உன்னை பற்றி நான் கேள்விப்படணும்னா என்ன கேள்விப்படுறேன்? என்னை பற்றி நீங்க கேள்விப்படணும்னா நீங்க என்ன பற்றி கேள்விப்படுறீங்க? நான் கெட்டவன், நான் பொல்லாதவன், நான் நடத்த தெரியாத சபைய, அல்லது நான் மோசமானவன், நான் பேசும்போது கடிஞ்சிட்டுமா பேசுறேன், நான் பேசுறதெல்லாம் எல்லாம் ஜனம் என்ன பார்த்து நடுங்குது. அது நல்ல ஒரு கனியா? பாஸ்டர் அன்புள்ளவர், பொறுமை உள்ளவர், சில நேரம் கண்டிப்பார், ஆனா பொறுமையா இருப்பார், அன்பா இருப்பார். இதுக்கு பேர் தான் கனி. புரியாமச்சல்லாமா? இந்த மாதிரி உங்க வீட்டுல கனி இருந்தா உன் மனைவி சுகமா இருப்பா, புருஷன் சுகமா இருப்பான், அல்ல உன் பிள்ளைகளும் சுகமா இருப்பாங்க. இதுக்காக பவுல் ஜெபிக்கிறார். முதல்ல தேவனுடைய சித்தத்தை அறிய ஜெபிச்சாரு. ரெண்டாவது நீங்க நல்ல கிரியா. கடைசியில் இன்னொன்னு இருக்கு, நேரம் இல்லை, நான் முடிக்க போறேன். இன்னொன்று மூணாவது எதுக்கு ஜெபிக்கிறார் தெரியுமா? பதினோராம் வருஷத்துல சொல்லப்பட்டது, வல்லமைக்காக ஜெபிக்கிறார். உங்க சபையில வல்லமை. ஒரு மனிதனுக்குள்ள மூணு காரியம் இருக்கிறோம் பிரதர். நீ முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அவருடைய வழியில நடக்கணும். ரெண்டாவது உனக்குள்ள கனி இருக்க வேண்டும். மூன்றாவது தேவனுடைய வல்லமை. பவுல் இந்த சபையை குறித்து கேள்விப்படும் ரெண்டு முக்கியமான காரியங்களை கேள்விப்பட்டார். முதலாவது விசுவாசம், ரெண்டாவது கனி. உங்களை பற்றி கேள்விப்படும் போது என்ன கேள்விப்படுறோம்? What do I hear about you? பாஸ்டர், இவங்களை நான் சந்திக்கும் போதே பொறுமை உள்ளவருக்கு சந்திச்சேன், அமைதியான. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, த டீப் ஓஷன்ஸ். ஆழமான சமுத்திரம் உலகத்தில் எது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? விச் இஸ் தீஃப்த மே இன் த வேர்ல்ட் தெரியுமா? ஆழமான சமுத்திரம் எது உலகத்தில்? பசிபிக். ஹலோ பிள்ளைங்க, நாளைக்கு ஜியோகிராஃபியில் வரும், இது தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு ஜியோகிராஃபி இருக்கா? இருக்கு இல்ல? ஜியோகிராபிக்கு என்ன தம்பி ஜோச்சில? எர்த், எர்த் குண்டே, அது ஒரு சப்ஜெக்டா? ஓ, எர்த் குண்டேல வரும் பிள்ளைங்க. என்ன குண்டே சொல்லுங்க? எர்த் குண்டே. அதுல என்ன வரும் கேட்பாங்க உங்க டீச்சர், வாட் இஸ் த டீப்பஸ்ட் ஓஷன்? ஐயா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா அந்த பசிபிக், அதுக்கு பேர் என்ன? பெசிபிக். என்ன அர்த்தம் தெரியுமா? பெசிபிக் அர்த்தம் தெரியுமா பிள்ளைங்க? ஏன் அதுக்கு பசிபிக் வச்சாங்க தெரியுமா பேரு? அந்த கடல் ரொம்ப ஆழமா இருந்தாலும் அமைதியான கடல், சமுத்திரம் அது, கடல் கூட கிடையாது. அதுக்கு எந்த ஆவிக்குரிய விசுவாசி அமைதியா இருக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? ஆழமானவங்க. தமிழ்ல சொல்வாங்க அரகுடம், தெரியுமா உங்களுக்கு அந்த வார்த்தை? தெரியாதா? அடே தமிழ், நீங்களாம் தமிழா? இல்லைங்களா சொல்ல மாட்டீங்களோ? இந்தியாவில் சொல்லுவாங்க அரை குடம் அலம்பும் நிறை குடம் அலம்பார். அப்படின்னா இந்த பானை இருக்க, பானை தெரியுமா? ஜெர்மனிக்கு வந்து எல்லாம் மறந்துட்டீங்களா? பானைக்கு என்ன சொல்றாங்க பாஸ் நீங்க? பானையா? உங்க ஊர்ல சொல்ல மாட்டீங்களா? குடம் தெரியும்ல, குடம்னா தெரியும், பானை தெரியும். பானை பெருசா தண்ணி பிடிச்சு வைப்பாங்க, இவ்வளவு பெருசா இருக்கு, குண்டா பெருசா இருக்கு, அதுல தண்ணி. இந்த அம்மா மாருங்க போய், இன்னொன்னு நல்லா கவனிங்க வாலி பிள்ளைங்க, இன்னைக்கெல்லாம் நீங்க கிச்சன்ல போய் தண்ணி குடிக்கிறேன்னா குழா அப்படி திறக்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க, உருன்னு குடிக்கிறீங்க. இந்தியா இல்லைங்களா? அப்படி இல்லை, நாங்கெல்லாம் வாழும் போத அம்மாங்கெல்லாம் போய் கிணத்துல தண்ணியை தூக்கி தலை மேல வச்சு ஒன்னு இடுப்புல வச்சு இடிப்பிடி வருவான், அதுக்கு பேர் தான் குடம் பானை. இதுல இந்த தண்ணி சிலது கொட்டி கொட்டி அலம்பி அலம்பி கொஞ்சம் ஊத்திரும், அந்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு பிற்பாடு அந்த குடம் தலை மேல இருக்க அதுக்கு ஒரு சத்தம் போடும், பழக்கு 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 கிடக்கு கிடக்குன்னு ஒரு மாதிரி சத்தம், ஏதோ ஒன்று விடுங்க ஒரு சத்தம் போடும். ஆனா தண்ணி நிறைய இருந்தா அது அசையாது, அமைதியா இருக்கும், தூக்கிட்டு வர மாதிரி. அது யார் தூக்கிட்டு வராங்களோ அவங்கள பொறுத்துது, அவங்க ரொம்ப ஆட்டி கீட்டி குளிக்கணும் எல்லாம் கொட்டிடும் இல்லையா. இப்ப ஆவிக்குறி ஜீவிதத்தில் கொஞ்சம் ஆசீர்வாதம் பெற்று கொஞ்சம் வரங்களை பெற்றுங்க, கொஞ்சம் வளர்ந்துவங்க தங்களை ரொம்ப காட்டிக்குவாங்க, அவங்களுக்கு பேர் தான் அறகுடை. நீங்க இல்ல, நான் சொல்றது யார் ரொம்ப ஆட்டிக்கிறாங்களோ அவங்க, அவங்களுக்கு என்ன பேரு? அறகுடம். அறகுடம் என்ன ஆகுமா? சும்மா ஆட்டம். ஆனா அவங்க கிட்ட நிறைய வேலை நடக்காது, அவங்கள வச்சு பெரிய காரியம் செய்ய முடியாது. ஆண்டவர் நிறகுடம் ஆழமாய் ஆண்ட சமத்துல காத்திருக்குவாங்க, ஆழமா வேதத்தை வாசிங்க, பொறுமையா இருப்பாங்க. என்னுடைய நேரம் வரட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன், என்னை குறித்து யாரும் நான் போய் என்னை பற்றி சாட்சி சொல்ல தேவையில்லை, என்னை பற்றி நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதை சொல்ல அவசியம் இல்ல, கர்த்தர் எனக்காக சாட்சி கொடுப்பார். அப்படி யார் செய்றீங்களாப்பா? நீ ஆண்ட சமத்துல காத்துறது. இந்த தாவீது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தான் அவன் வளர்த்தான், காட்டுலதான் இருந்தான். அவன் காட்டுல இருக்கும்போது அந்த ஆடுகள் முன்னால போகும்போதே கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் பாடுவான், கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். எங்க அப்பா மறந்துட்டாரு, ஆனா கத்தர் என்ன மறக்கல. எங்க அம்மா மறந்துட்டாங்க, கத்தர் என்ன மறக்கல. அண்ணன் மறந்துட்டான், என்ன சும்மா ஆட்டு மேய்க்கிற ஒரு சாதாரண பையனை அனுப்பிட்டாங்க, யார் மேலும் எனக்கு கோபம் இல்லை. அவன் பாருங்க, தாவீதுக்கு அண்ணன் மாதிரி மேல கூட கோபம் இல்ல, அப்பா மேல கூட கோபம் இல்ல, அவன் பாட்டுக்கு ஆட்டு மேய்ச்சி நிக்கிறான். ஆனா பெரிய தேசத்துல ஒரு ஊழியக்காரன், அவன் பேர் என்ன? சாமியல். வந்து அவன் வர வரையில நான் சாப்பிட போறதில்லை, கத்தர் கொடுக்குற கணம் பாத்தீங்களா? ஹலேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? என் பிரசன் நீண்டிட்டே போயிடும், இப்போ நிறுத்துறேன் நானு. அம்மா நீ அறக்கூடமா? உன் வாழ்க்கையில கனி வருதா? உன் வீட்டு தோட்டத்தில் அன்பு என்ற மரம் இருக்கா? பொறுமை என்கிற மரம் இருக்கா? இந்த சபை என்கிற உன்னுடைய வீட்டிலே விசுவாசம் என்கிற மரம் இருக்கிறதா? அன்பு என்கிற மரம் இருக்கிறதா? மன்னிப்பு என்கிற மரம் இருக்கிறதா? பொறுமை தாழ்மை என்கிற மரங்கள் இருக்கிறதா? இல்ல, நான் இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சு நான் கனி கொடுக்க எனக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. எல்லாரும் கண்ணு மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வேளையில தேவ பிள்ளைங்களை, வீட்டு தலைவர்களை, உங்களை கர்த்தர் தேடி வருகிறார். இந்த வேளையில மகனே மகளே, உன்னை கர்த்தர் கனி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனாக, கனி கொடுக்கிற ஒரு தேவ மகனாக, உன்மேலே இரட்டிப்பான அபிஷேகத்தை, உன்மேலே தம்முடைய வல்லமையை ஊற்றி உன்னை கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, ஜாதிகளை உன்னை கொண்டு நொறுக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இந்த வேளையில திஸ் இஸ் யுவர் டைம். எல்லாரும் கொஞ்சம் கண்ண மூடுங்க பார்க்கலாம். பிள்ளைங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்றால் தேவ கனிகளை கொடுக்கிற ஒரு ஆளா இருக்க வேண்டும். தேவ கனியை கொடுக்கிறவரா இருந்தால் தேவன் அபிஷேகத்தை அங்கே ஊற்றுவார். இந்த வேளையில எத்தனை பேருக்கு பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, நான் கனி கொடுக்கிற ஒரு மரமாக, அறகுடம் இல்ல நிறகுடமாக, நல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் இப்ப எல்லாரும் கரங்களை கீழே போடுங்க. யாரெல்லாம் அப்படி சொல்ல விரும்புறீங்களோ நீங்க மாத்திரம் இந்த வேலையில் உங்க கரத்தை உயர்த்துங்க. நானு நிறங்கூட போகல பாஸ்டர், எனக்கு அந்த ஆவின் கனிகள் வேண்டும், எனக்கு வரத்தை காட்டிலும் எனக்கு கனி கொடுக்க சொல்லி ஜெபிங்க பாஸ்டர். ஏன்னா வரம் எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு, ஆனா கனி யார் கேட்கறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கேட்கிற எவனும் பற்றி கொள்கிறான். வரங்கள் உனக்குள்ளே பரிசுத்தாவி வரும்போது வரங்கள் வரும், ஆனா கனி நீ அதை வளர்க்க வேண்டும், அது வளர வேண்டும் அந்த மரங்கள் உங்க வீட்டில. அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். ஒரு நான் கடைசி முடிக்க முன்னால ஜெபிக்க விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் ஜெபம் வேணும் என்றெல்லாம் கொஞ்சம் வந்து நீளுங்கப்பா, என் முன்னால வந்து நில்லுங்க. உங்க தலைமையில கையை வச்சு வேக வேகமா பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண பரவாயில்லைங்களா பாஸ்டர் தலைமையில வாங்க ஓடிவாங்க. யாரெல்லாம் வரீங்களோ உங்களுக்கு வேகமாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் முடித்து ஐயாட்டு இந்த மைக்ரோபோனை தர அப்படியே வந்து நில்லுங்க பாக்கலாம். இந்த வர்றங்கள் எனக்கு நிறகுடமா மாறணும் பாஸ்டர், எனக்குள்ள கனி கொடுக்கிற விசுவாசம் அன்பு இருக்கணும். என் இருதயத்தை இயேசுக்கு ஒடுக்கிறேன், இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் மேல வரட்டும், ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்க ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்தீங்களா? இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியானவர் வல்லமையா உங்கள் மேல வந்து இறங்க போகிறார். கனிகள் கொடுப்பீர்கள், இதுவரை கொடுக்காத கனிகள் உடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க வைக்க போகிறார். பாடுங்க ஒரு ஷாட். ஹalleluya.